அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நேர்களே, இன்று வந்து வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த தினத்தை முன்னிட்டு நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சேலம் அரசு கலைக் கல்லூரியின் வரலாற்றுத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர். பன்னீர்செல்வம் அவர்கள் வீரமங்கை வேலு நாச்சியாரின் வீர வரலாறை பற்றி நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். இவருடன் இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் இரா பன்னீர்செல்வம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத்துறை இணை பேராசிரியராக பணிபுரிந்து தற்பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் வாயிலாக சேலம் அரசு கலைக் கல்லூரியில் பணிபுரிந்து வருகிறேன். இன்றைய தினம் நமது புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்குமான ஒரு வரலாற்று சிறப்புரையை நிகழ்த்த இருக்கிறேன். இன்றைய தினம் வீரமங்கை வேலு நாச்சியாரின் பிறந்த தினம். இந்த வேலு நாச்சியார் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் அனைவராலும் ஏற்றுக்கொண்ட முதல் வீரமங்கையாக போற்றப்படுகிறார். இவருடைய வரலாற்று பார்வையை உங்களுக்கு ஒரு முறை எடுத்துரைக்க இருக்கிறேன்.
சார், இப்ப வந்து வீரமங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வேலு நாச்சியார் அம்மையோட நினைவு தான் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. இது போல வந்து பல பெண்கள் வந்து நம்மளுடைய வீர களத்துல இறங்கி நம்மளுடைய சுதந்திர போராட்டத்திற்காக பல போராட்டங்களுக்காகவும் நிறைய பேர் வந்து ஒரு உற்சாகத்தோடு அவங்க வந்து கலந்துக்கிட்டு பேரும் ஒரு இந்த நாட்டிற்காக முன் வந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. இன்றைய தினம் அவங்களை பத்தி நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம், அவங்களுக்கு ஒரு பிறந்த தினம். அவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் அவங்களுடைய நினைவு போற்றும் விதமாக இன்றைய தகவல் வந்து நீங்க உரையாட இருக்கீங்க. அவங்களை பத்தி ஒரு வரலாறும் அவங்களுடைய செயல்களும் அனைத்தையுமே விரிவான வகையில் எடுத்து சொல்லலாமே.
கட்டாயம் கட்டாயம் உங்களுக்கான ஒரு வரலாற்று பார்வையை எடுத்துரைக்கிறேன். வீரமங்கை என்று அனைவராலும் அழைக்கப்படும் வேலு நாச்சியார் செல்லமுத்து விஜயரகநாத சேதுபதிக்கும் முத்தால் நாச்சியாருக்கும் ஜனவரி 3, 1730 ராமநாதபுர சேதுபதி ஆட்சியாளராக இருந்த விஜயரகநாத சேதுபதிக்கு ஒரே மகளாக பிறந்தார். இவரை சிறிய வயதிலிருந்தே போர்க்கலைகள், சிலம்பம், குதிரையேற்றம், அப்போது சிறப்பாக இருந்த வளரியாற்றம் போன்றவற்றையெல்லாம் கற்கச் செய்தார். நல்ல முறையில் ஒரு சிறந்த வீரமுள்ள பெண்மணியாக சிறிய வயதிலிருந்தே அவருடைய தந்தை அவரை வளர்த்து வந்தார். அது மட்டுமல்ல, மொழி புலமைகளையும் மிக சிறப்பாக கற்றுக் கொடுத்தார். வேலு நாச்சியார் பிரெஞ்சு, இங்கிலீஷ், உருது போன்ற மொழிகளை மிகவும் சிறப்பாக கற்றுத்தேர்ந்த ஒரு பெண்மணியாக இருந்தார். அவருடைய 16வது வயதில் அவருக்கு திருமணம், அதாவது 1746 அவருடைய திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு வேலு நாச்சியார் தனது கணவர் முத்து வடுகநாத தேவருக்கு அனைத்து விதங்களிலும் ஆட்சியில் உதவியாக இருந்து வந்தார். இந்த சூழலில் ஆங்கிலேயர் ஆட்சி, அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வியாபார நோக்கத்திற்காக இந்தியாவிற்குள் வந்த அவர்கள் படிப்படியாக, இன்னும் சொல்ல போனோம் என்றால் 1757, இது வரலாற்றில் மிகவும் குறிப்பிட வேண்டிய ஒரு வருடம். இந்த வருடத்தில் பிளாசி போரின் மூலமாக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய பகுதிகளை தங்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர ஆரம்பித்தார்கள். பல போர் சூழ்ச்சிகளினாலும் ஆட்சியாளர்களை தங்களுடைய கைப்பாவைகளாகவும் மாற்றிக்கொண்டு இந்திய ஆட்சி பகுதிகளை அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு செல்ல ஆரம்பித்தார்கள். இந்த சூழலில் இங்கு தமிழக பகுதியில் முகலாயர்கள் ஆட்சியின் கீழ் இருந்து வந்த நவாப்புகள், அதாவது சுல்தான்களின் கீழ் நவாப்புகளுடைய ஆட்சி தென்னிந்திய பகுதிகளில் இருந்து வந்தது. தமிழக பகுதியில் பெரும்பான்மையான பகுதிகள் அப்பொழுது கர்நாடக தலைமையிடமாக ஆற்காடு என்று அழைக்கப்படக்கூடிய ஆற்காடு நவாப்பின் தலைமையின் கீழ் இருந்து வந்தது. இப்பகுதிகளுக்கு இடையே ஆங்காங்கே அரசுகள் தனி சமஸ்தானங்களாக தனி ஆட்சி பகுதிகளாக தமிழக பகுதியில் பல்வேறு பகுதிகள் இருந்து வந்தது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ராமநாதபுரம் பகுதி ஒரு பெரிய ஆட்சி பகுதியாக இருந்து வந்த பகுதி ராமநாதபுரம். அந்த ராமநாதபுரத்திலிருந்து சிவகங்கை பகுதி தனி ஒரு பகுதியாக அங்கீகாரம் பெற்று தனி ஒரு ஆட்சியாக இருந்து வந்தது. இச்சூழலில் இப்பகுதிகளில் இருந்து நவாபின் தலைமையின் கீழ் நவாபின் பெயரில் வரிகளை வசூலிப்பதற்கான உரிமையை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பெற்றதாக கூறி அவர்களிடம் வரிகளை ஈட்ட வேண்டும் என்று ஒரு நெருக்கடியானது கொடுக்கப்பட்டது. அதாவது சிவகங்கை பகுதி 1730 தனி சமஸ்தானமாக அங்கீகரிக்கப்பட்டது. அன்றிலிருந்து அது ஒரு தனி ஆட்சி பகுதியாக இருந்தது. அந்த ஆட்சி பகுதியில் ஆட்சியாளர்கள் ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்த வேண்டும் என்பதும் ஏனைய பகுதிகளில் பாளைய பகுதிகளிலும் விருவாட்சி பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இருந்தும் வரிகளை செலுத்த வேண்டும் என்ற நெருக்கடி ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்பட்டது. இந்த சூழலில்தான் அதற்கு பல கிளர்ச்சிகள் இங்கு எழ ஆரம்பித்தது. அந்த கிளர்ச்சி இந்திய வரலாற்றில் தென்னிந்திய கிளர்ச்சி என்று கூறப்படுகின்றது. இந்த தென்னிந்திய கிளர்ச்சி என்பது பல பகுதிகளில் நடந்த தென்னிந்திய கிளர்ச்சி. இந்த தென்னிந்திய கிளர்ச்சியில் பல ஆண் ஆட்சியாளர்களுக்கிடையே ஒரு வீர மங்கையாக இருந்து சிவகங்கை பகுதியை மீட்டெடுப்பதில் போராடிய பெண்மணியாகத்தான் நாம் வீரமங்கை வேலு நாச்சியாரை பார்க்க முடிகின்றோம். இந்த வீரமங்கை வேலு நாச்சியாரினுடைய பங்களிப்பு என்னவென்றால் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு எதிராக எவ்வாறு போராடினார் என்பதுதான் நாம் இங்கு குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. ஆற்காடு நவாப் முகமது அலிகான், வாலஜா மற்றும் புதுக்கோட்டையின் ஆட்சியாளர் இருவரும் ஆங்கிலேய கூட்டாளிகளாக இருந்தார்கள். நவாப் அவர்கள் மீது விதிக்கப்பட்ட அடக்குமுறை வரிகளுக்கு எதிராக இப்பகுதிகளில் உள்ள தலைவர்கள் முடிவெடுத்தார்கள். இந்த முடிவு எடுத்து கொண்டிருக்கும் பொழுதே இன்னொரு பகுதியில் ஹைதரலிக்கு எதிரான நடவடிக்கையை ஆங்கிலேயர்கள் தொடங்கினார்கள். ஆங்கிலேயர்களுடைய நடவடிக்கைக்கு எதிராக ஹைதர் அலியும் தனது போரினை அறிவித்தார். அது ஆங்கிலேய மைசூர் போராக இந்திய வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்றது. இந்த சூழலில் மிகப்பெரிய ஆணவ சக்தியாக இருந்த ஆங்கிலேயர்களை எதிர்க்க தமிழகத்தில் உள்ள பல ஆட்சி பகுதிகளில் மக்கள் முடிவு செய்தார்கள். ஆங்கிலேயர்கள் மிகவும் மோசமான சூழலை எடுத்து ஆங்கிலேயர்கள் இந்திய ஆட்சியாளர்கள், பொதுவாக இந்திய ஆட்சியாளர்கள் என்றுதான் வரலாற்றில் நாம் குறிப்பிடுகின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த தென்னிந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது பல நடவடிக்கைகளை தொடங்கினார்கள். அந்த நடவடிக்கையில் சிவகங்கை பகுதியிலும் தங்களது தாக்குதலை தொடங்கினார்கள். வடுகநாத தேவர் ஆங்கிலேயர்களுடைய பேராசை வழிகளை நன்கு அறிந்து அவர்களுக்காக எந்த விட்டு கொடுப்பும் செய்ய மறுத்து அவர்கள் கை கட்டும் தூரத்தில் வைத்திருந்தார். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மருது சகோதரர்களை பற்றி நாம் இந்த குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் வீரமங்க நாச்சியாருக்கு மிகவும் உதவியாக இருந்தவர்கள் மருது சகோதரர்கள். இதற்கிடையே ஆங்கிலேயர்கள் படை 1772 ஜூன் மாதம் சிவகங்கை பகுதியை நெருங்கியது. இந்த கிளர்ச்சி தமிழக வரலாற்றிலும் சரி இந்திய வரலாற்றிலும் சரி காளையார் கோயில் கிளர்ச்சி என்று அழைக்கப்படுகின்றது. வரலாற்றில் இது மிகவும் குறிப்பிட வேண்டிய ஒரு கிளர்ச்சியாக பார்க்கப்படுகின்றது. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் தளபதிகளாக இருந்த கர்னல் ஸ்மித், பெஞ்ச்மவுர் என்ற இரு நபர்களும் காளையார் பகுதியை சுற்றி வளைத்தார்கள். இதில் ஜோசப் கர்னல் ஸ்மித்தும் அதற்கு அடுத்ததாக பெஞ்சோரும் காளையார் கோயில் கிளர்ச்சியில் அந்த கோட்டையை தகர்த்து ஒரு வெற்றியை நிலைநிறுத்தினார்கள். அப்பொழுது இருந்த அந்த வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்றது, காளையார் பகுதியில் மிக காடுகள் நிறைந்த பகுதிகளாகவும் செடி கொடிகள் நிறைந்த பகுதிகளாகவும் ஆங்காங்கே குறைந்த வீடுகள் உடைய பகுதிகளாக இருந்ததினால் அது ஆங்கிலேயருக்கு மிக எளிமையாக அந்த வெற்றி அமைந்து விட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. இருந்தாலும் அந்த போர்க்களத்தில் தனது கணவர் இறந்து விட்டார் என்று செய்தி அறிந்தாலும் வேலு நாச்சியார் துணிச்சலுடன் போரிட்டவர் என்று பெயர் பெற்றார். இந்திய வரலாற்றில் இது மிகவும் குறிப்பிட வேண்டிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது. ஆங்கிலேயர்கள் கைக்கு சிக்காமல் வேலு நாச்சியாரும் அவரது மகளான வெள்ளச்சியும் திண்டுக்கல் மாவட்டம் விருப்பாட்சிக்கு தப்பிச் சென்றனர். அப்பகுதியின் ஆட்சியாளராக இருந்த கோபால நாயக்கர் அவரை வரவேற்று அவருக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்ய தயாரானார். இங்கு தென்னிந்திய பகுதிகளில் ஆட்சியாளர் ஒன்று இணைந்த ஒரு வரலாற்றை நாம் இங்கு சுட்டிக்காட்ட முடிகின்றது. மருது சகோதரர்களும் இணைந்து வேலுநாச்சியருடன் வந்தார்கள். இந்த தகவலை ஆங்கிலேயர்களை மிக தீரமாக எதிர்த்து கொண்டு போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹைதர் அலியின் உதவியை வேலுநாச்சியார் நாடினார். ஹைதர் அலிக்கு கடிதமும் எழுதப்பட்டதாக வரலாற்று குறிப்புகளில் இருக்கின்றது. அவருடன் சேர்ந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்ப்பதற்கு தயாரானார். ஆனால் உடனடியாக அதை எதிர்க்க முடியாது என்பதை நன்கு உணர்ந்த வேலுநாச்சியார் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள், இதை நாம் குறிப்பிட வேண்டும், 8 ஆண்டுகள் பயிற்சி பெற்றார். பல பயிற்சி, இன்னும் கூடுதலான பயிற்சி வேண்டும் என்று பல பயிற்சிகளை தனது பயிற்சி பெற்று இன்னும் ஒரு சிறப்பு இங்கு வரலாற்றில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கு. என்னவென்றால், வேலுநாச்சியார் தனது படையில் உடையாள் என்ற மகளிர் அணி படையை உருவாக்கினார். இது மிகவும் உந்துதலாக இருந்தது வேலுநாச்சியாருக்கு. ஆக இப்படி படைப்பயிற்சிகளும் ஒரு புது படைகளையும் உருவாக்கி ஆங்கிலேய எதிர்ப்பதற்கு தயாரானார் வீரமங்கை வேலுநாச்சியார். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள். இதுல ஹைதர் அலியினுடைய பங்கு மிக முக்கியமானதாக நாம் வரலாற்றில் பார்க்க முடிகின்றது. ஹைதர் அலி இந்த படைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும், இவர்களுக்கு வேலுநாச்சியாருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தோம் என்றால் 5000 குதிரைப்படை வீரர்களும் 5000 படை வீரர்களும் ஹைதர் அலியினால் இவருக்கு கொடுத்து உதவப்பட்டது. ஆக இந்த படைகளை பெற்று 1780 மீண்டும் சிவகங்கை பகுதியை கைப்பற்றுவதற்கு வேலுநாச்சியார் தனது படை நிகழ்வை நிகழ்த்தினார். வேலுநாச்சியார் மீண்டும் சிவகங்கையை மீண்டும் தனது ஆட்சியை கொண்டு வந்தார். ஆக 1780 முதல் வேலுநாச்சியாருடைய ஆட்சி சிவகங்கையில் தொடங்கியது. இவ்வாறு ஆங்கிலேயர்களுடைய தாக்குதலுக்கு எவ்வித விதத்திலும் அஞ்சாமல் மிக தீரமாக எதிர்த்து போராடி இழந்த பகுதியை மீண்டும் மீட்டெடுத்த வீரமங்கை தான் வேலுநாச்சியார். இந்திய வரலாற்றை பார்க்கும் பொழுது நம்முடைய வரலாறுகளில் அதிகமாக ஜான்சி ராணி லட்சுமிபாய் என்றுதான் நம் வரலாற்றில் குறிப்பிடுகின்றோம். ஆனால் பொதுவாக அதற்கு முன்பாகவே நம்முடைய வரலாறுகளில் வீரமங்கை என்ற ஒரு அடையாளத்துடன் வேலுநாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு வெற்றி கண்டுள்ளார் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டும். ஆக அதிலிருந்து ஒரு ஆட்சியை 1790 வரை சிவகங்கை சிம்மாசனத்தில் இருந்தார். இதுதான் இவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய வரலாறாக பார்க்க முடிகின்றது. 1793 பிறகு அவர் நோய்வாய்ப்பட்டு அவர் உடல்நிலை மிக மோசமாக அடைந்து இறந்தார். இவருடைய விடுதலை போர் வரலாற்றில் இவருக்கு மிக பங்களிப்பாக இருந்தவர்கள் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் மருது சகோதரர்கள். அதற்கடுத்தது அவருக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் பெருபாட்சி பாளையக்காரர் கோபால நாயக்கர், மைசூர் அரசர் ஹைதர் அலி. இவர்களை எல்லாம் இவருடைய வரலாற்றில் நாம் இணைத்துதான் பார்க்க வேண்டும். ஆக இந்திய விடுதலை போர் வரலாறு என்று பார்க்கும் பொழுது அதனுடைய முதல் தொடக்கமாக தென்னிந்திய கிளர்ச்சி தான் இருக்கின்றது. இந்த தென்னிந்திய கிளர்ச்சியில் பல ஆட்சியாளர்களும் பல போராட்டக்காரர்களும் கலந்து கொண்ட இவ்வரலாற்றில் வீரமங்கை வேலுநாச்சியாருக்கென்று மிகவும் சிறப்பிடம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆக இந்திய விடுதலை போர் வரலாற்றில் ஒரு நீங்கா இடம் பெற்றவராக வீரமங்கை வேலுநாச்சியார் திகழ்ந்து வருகிறார் என்பதை இங்கு எடுத்து கூறுகிறோம்.
நம்முடைய வீரமங்கை வேலுநாச்சியாரோட வீர வரலாற்றை பற்றியும் அவரால் பலரும் உதவிக்கரம் நீட்டி அவருடைய போராட்டங்களுக்கும் உதவி செய்தவர்களையும் நினைவு கூறும் விதமாக பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேரில் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
வீரமங்கை வேலுநாச்சியார் வரலாற்றை பற்றி கேட்ட நேயர்களுக்கும் இந்த தகவலை கேட்க செய்த புதுகை பண்பலைக்கும் எனது சார்பாகவும் நான் பணிபுரியும் அரசு கலைக்கல்லூரி சேலம் 7 வரலாற்றுத்துறை சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற முதல் பெண் என்று உலக புகழ் பெற்ற வீரமங்கை வேலு நாச்சியாரின் வீர வரலாற்றை குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய சேலம் அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்றுத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர். பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 63800770950 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.